இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக பாதாளத்தின் வல்லமைகள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். மத்தேயு 16:19 மத்தேயு 16:13-19 எட்டவர்கள் வாசிக்கலாம். இந்த வேத பகுதியை நாம் அநேகம் தடவை கேட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்கிற சமயத்தில், இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பேதுரை போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் மட்டும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அநேகர் அறிக்கையிடுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்பட்டது. அப்போ தேவனுடைய வார்த்தையெல்லாம் கிறிஸ்து தான். அப்போ எந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசினாலும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசுகிறார். அப்போ மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது தேவனே நம்மளுக்கு உணர்த்தினா மட்டும்தான் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தேவனுடைய ஆவியில் மறுபடி பிறந்திருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் தேவனுடையது அல்லது கிறிஸ்துவனுடையது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். திறவுகோள்கள்னு சொன்னால் ரெண்டு, அதுக்கு மேலே இல்லை. பன்மை திறவுகோள் அப்படின்னா ஒன்று, திறவுகோள்கள் அப்படின்னா ரெண்டு. அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் பேதுருகிட்ட கொடுத்தார். அந்த மாதிரி யார் தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோளுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம், வேண்டானா திருப்பியும் சாவியை போட்டு திறந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தை நம்ம திறக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாவியை போட்டு பரலோக ராஜ்யத்தை திறக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம், இன்னொரு சாவியை போட்டு பரலோக ராஜ்யத்தை திறக்கும்போது நம்ம உள்ளேயே போயிடலாம். அப்போ முதல் சாவியை போட்டு பரலோக ராஜ்யத்தை திறக்கும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் சாவியை போட்டு திறக்கும்போது ஒரு காரியம் அடைப்படுகிறது. என்னவாக இருக்கும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறோம். அப்போ ஒன்று திறந்தாச்சுன்னா ஒன்று பூட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுக்கிறார். ஏன்னா இங்கே வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை திறந்தாச்சுன்னா என்னாகும், பாதாளத்தினுடைய வல்லமை வெளியே வராது. ஆனால் பரலோகத்தை பூட்டியாச்சுன்னா திரும்பி வந்துடும். அதான் சாவியினுடைய வேலை. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தின் மூலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்களை கேட்டு நாம் ஆவியிலே மனம் திரும்புகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது என்ன அடைபடுகிறது? ஏதோ ஒன்று அடைச்சாதான் ஒன்று ஆண்டவர் திறக்கிறார். அப்படின்னா ஆவிக்குரிய மனசு செத்தாதான் என்ன யார் உயிரோடு வருவான்? பாவ மனுஷ உயிரோடு வருவான். அப்படின்னா பாவ மனுஷன் செத்தாதான் ஆவிக்குரிய மனுஷ உயிரோடு வருவான். ரெண்டு பேரும் உயிரோடு இருந்துட்டு என்னைக்கு சட்டம் போட்டுட்டு இருக்க முடியாது. அது யாருடைய வாழ்க்கையிலையும் நடக்காது. யாராவது ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்கும். அப்போ நம்மளுக்கு நாமளே யார்? எதிரி தான். ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டை நடக்கும். சண்டையில் எவனாக ஒருத்தன் சாவான். இப்போ யாரை சாகடிக்கணும்னு நினைக்கிறான்? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். நம்ம எதில் ஜெயிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அடிமை. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தா நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு அடிமை. நடனத்தில் ஜெயித்தானா அவன் நடனத்துக்கு அடிமை. கணக்கில் ஜெயித்தானா அவன் கணக்குக்கு அடிமை. திருட்டுத்தனத்தில் ஜெயித்தானா அவன் திருட்டுத்தனத்துக்கு அடிமை. பொய் சொல்கிறதில் ஜெயித்தானா அவன் பொய்க்கு அடிமை. அப்போ பாவம் மனுஷன் செத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு அடைய முடியும். அப்போ இப்போ நம்மக்கிட்ட எந்த மனுஷன் உயிரோடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாவம் மனுஷன் உயிரோடு இருக்கானா ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு இருக்கானா? அவரவர் கணக்கு போட்டுக்கணும். அப்போ பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னா ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்களை தான் பார்க்க முடியும். அப்போ கண்டிப்பாக ஒருத்தன் செத்துருக்கிறான், செத்துருக்கிறான். ஏன்னா பாவ மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கண்ணு தெரியும். பாவ மனுஷனுக்கு எந்த அளவு கண்ணு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். பாவ மனுஷனுக்கு எந்த அளவு கண்ணு தெரியும்? இல்லை, பாவ மனுஷனுக்கு அந்த அளவுக்கு கண்ணு தெரியாது. அது ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை பார்க்கறது கண்ணு தெரியும். பாவ மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? உலகத்தில் அது எது வரைக்கும்? ஆனால் பூமி முழுவதும் சுற்றி நடக்கும். பூமி முழுவதும் பாவ மனுஷனுடைய கண்கள் சுற்றி நடக்கும். எப்படி யோபுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது யோபு தேவ புத்திரர்கள் கூடும்போது அங்கே சாத்தானும் வந்து கூடுறான். அப்போ எங்கேருந்து வரான்னு கேட்டால் பூமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராங்கிறான். அந்த மாதிரி பாவ மனுஷனுக்கு பூமியெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். அப்படி பூமிக்குரிய காரியத்தை நாம் தடை பண்ணால் மட்டும்தான் பல்லவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது முதலாவது பாவ மனுஷன் சாகிறான், ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அந்த பாவ மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவியும் சாகுது. அந்த ஆவி எங்கிருந்து வருது? பாவ மனுஷனுடைய ஆவி எங்கிருந்து வருது? இருதயத்தில் இருக்கு. இருதயங்கிறது பாதாளத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் அசுத்தாவிகளும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்ததுன்னா அது பாதாளத்தினுடைய செயல்கள். இருதயத்தில் நல்ல மாதிரி காரியமெல்லாம் இருந்ததுன்னா, ஆவியின் கனிகள் இருந்ததுன்னா அது பரலோக ராஜ்யத்தினுடைய கனிகள். அப்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை திறக்கும் பொழுது, உள்ளே போகும் பொழுது நம்மளுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ மாம்சத்தினுடைய கனிகள் முழுவதும் தடை செய்யப்படும். அப்படியாக ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிக்கிறார். அப்போ பூட்டுறதும் திறக்கிறதும் அவங்கவுங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. வெளிப்படுத்தல் 1:18 வெளிப்படுத்தல் 1:18 ஒரு திறவுகளுக்கு பேரு மரணம், இன்னொரு திறவுகளுக்கு பேரு பாதாளம். ரெண்டையும் திறக்கலாம், ரெண்டையும் போட்டுக்கலாம். அந்த திறவுகோள்களே ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்துருக்காரு. அதனால ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாட்டில் வரும்போது, பரலோக ராஜ்யத்துக்கு போறதும் இல்லை, போறவங்களை விடுறதும் இல்லை, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோல் எல்லாரும் யாருக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஊழிய காலங்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அன்னைக்கு வந்து பரிசாயரும் சதுசாயரும் தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் போகிறதில்ல, போகிறவங்களே விடுறதில்லை. அதே மாதிரி இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை தெரிந்தவர்கள் அவங்களும் நடக்கிறதில்ல, நடக்கிறவங்களே விடுறதில்லை. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் மறைச்சு மறைச்சு தான் வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை நாள் மறைச்சு வைக்க முடியும்? அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பல்லவ ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் யார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துடைய கையிலையும் அந்த திறவுகோள்கள் இருக்குது. இப்போ அந்த திறவுகோள்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ திறந்து உள்ளே போகிறோம், வேண்டாட்டம் வெளியே வந்தாப்போம். அப்படியாக மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ரோமர் 8:2-3, ரோமர் 8:2-3, போதும். இப்படி தான் ரெண்டு சாவியும் அவர் கையில் வச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்மகிட்ட ரெண்டு சாவியும் நம்ம கையில் வரணும்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். அது இயேசு கிறிஸ்து விடுதலை ஆகுவதற்கு உண்டான வழிமுறைகளை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது முதல் சாவியை போட்டு திறந்தால் பாவம் தடைப்படுகிறது, ரெண்டாவது சாவியை போட்டு திறந்தால் மரணம் தடைப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை பார்க்காம நம்ம பூமிக்குரிய காரியத்தை பார்த்தோம்னா என்னாகும்? பூமிக்குரியது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், தேவனுடைய காரியம் கண்ணுக்கு தெரியாது. கொஞ்ச பேர் வந்து ஜலத்தில் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தவங்க இருக்காங்க, ஆனால் அநேகம் பேர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதில்லை, கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. அப்படி அநேகம் பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனவங்களும் திருப்பி என்ன பண்ணுறாங்க? அதனுடைய பிரமாணத்தின் படி நடக்க முடியாமல் திருப்பியும் வெளியே வந்துடுறாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு சாவியை கையில் வச்சிருக்கார். அது எப்படிங்கிறது நம்மளுக்கு வழிகாட்டுறார். அப்போ ஆதாம் முதல் மோசை வரைக்கும் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். அதே மாதிரி மோசை முதல் இயேசு கிறிஸ்து வரை நம்மளை அடிமைப்படுத்தியிருந்த பாவத்திலிருந்தும் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அப்போ அன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவமும் மரணமும் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்னிக்கப்படுகிறது. அப்படின்னா கிருபையினால் மன்னிக்கப்படுகிறது. கிருபையினால் மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சத்தியத்தின் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கணக்கிடப்படுகிறது. அப்படியாக சத்தியத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கை கணக்கிடப்படும் போது நம்முடைய நீதிக்கிரியில் கேட்டபடி நம்மளுக்கு ஆசீர்வாதமும் அல்லது தேவனுடைய நீதிக்கிரி இல்லைனா அதற்கு சாபமும் வருகிறது. அப்படியா இயேசு கிறிஸ்து ரெண்டு திறவுகோள்களை கொடுத்துருக்கிறார். ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னித்து புதிதாக நீதிக்கிரியில் செய்யும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படியாக சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இன்று முதல் நீதிக்கிரியில் செய்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் அது இல்லாமட்டால் சாபமும் நம்மளுக்காக காத்திருக்கிறது. யாக்கோபு 1:14-18 யாக்கோபு 1:14-18 யாக்கோபு
சோதிக்கப்படுகிறான் என்று
போதும். இங்கு அவனவன் தன் தன் சுயேட்சையினால இழுக்கப்படுகிறான், இழுக்கப்பண்டு அப்புறம் அதில் சிக்கப்படுகிறான், அப்புறம் சோதிக்கப்படுகிறான். இப்படியானது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இங்கு வந்திருக்கிறது. அப்போ அதே மாதிரி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திரத்திலும் உண்டாகி, அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வர்ற நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அல்லது சத்தியத்துக்கும் எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லை. அப்படின்னா மறைமுகமாக ஆண்டவர் எதையுமே சொல்லலை. சத்தியத்தை குறித்தான காரியத்தில் ஆண்டவர் மறைப்பொருளாக எதையுமே சொல்லவில்லை, சத்தியத்தை நேரடியாக நம்மளுக்கு கொடுக்குறார். அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அப்படியாக கிருபையும் சத்தியம் வெளிப்படும் பொழுது கிருபையும் நேரடியாக தேவன் நம்மளுக்கு கொடுத்தார், சத்தியத்தையும் அதே மாதிரி தான். சத்தியத்தை புதைப்பொருளாக வைக்கல, மறைப்பொருளாக வைக்கல, ஊமைகளாக வைக்கல. சத்தியங்கிறது உண்மையான சத்தியத்தை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி யார் வந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை கர்ப்பம் தரித்து அதில் நீதியை பிறப்பிக்கும் போது நீதியானது ஜீவனை பிறப்பிக்கிறது. அப்போ ஒரு வசனத்திலேயே ரெண்டு அர்த்தமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இச்சையினாலே கர்ப்பம் தரித்து, சுயேச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த ஒரு வசனத்திலேயே நன்மைக்குண்டான காரியத்தையும் எழுதியிருக்காரு, தீமைக்குண்டான காரியத்தையும் எழுதியிருக்காரு. எப்படி வந்து ஒரே கர்ப்பத்தில் ஆணாவும் பறக்கலாம் பெண்ணாவும் பறக்கலாம், அந்த மாதிரி இங்கு வந்து தீமையாகவும் பறக்கலாம் நன்மையாகவும் பறக்கலாம், பாவ மனுஷனாகவும் பறக்கலாம் ஆவிக்குரிய மனுஷனாகவும் பறக்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் எந்த மனுஷனை பிறக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா பாவ மனுஷனை பிறக்கிறதுக்காக தான் இப்படி வந்து முயற்சி எடுத்து இச்சையாக கர்ப்பம் தரிக்கிறான். எனக்கு அந்த பொருள் வேணும், நான் அந்த நிலத்தை வாங்கணும், நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இச்சை. அது இருதயத்தில் நாம் கர்ப்பம் தரிக்கும் போது கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகுது, அதுக்குண்டான காரியங்கள் நடக்க முடியாமல் இருக்கும்போது அது வந்து கஷ்டப்படுது. அப்போ என்ன பண்ணுறான், டாக்டருக்கு படிக்கணும் காசு இல்லை என்னன்னா அப்போ திருடுறதுக்கு போகிறான். அப்படியாக தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை அவன் இருதயத்தில் கர்ப்பம் தரிச்சிட்டானா அது நிறைவேற வரைக்கும் பல காரியங்களை செய்ய போகிறான். அது அவனுடைய வாழ்க்கையில் பாவமாகவே கணக்கிடப்படுகிறது, கடைசியில் மரணத்தை சந்திக்கிறான். அதே மாதிரி நன்மையானதை சிந்திக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்தை கர்ப்பம் தரிக்கிறார்கள். சத்தியத்தை கர்ப்பம் தரித்து என்னவா பறக்குது, நீதி பறக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள சத்தியத்தை கர்ப்பம் தரிச்சிருக்கானா அவன் நீதி கிரியைகளை செய்கிறான். அந்த நீதி கிரியைகள் பூரணமாகும் போது என்ன ஆகுது, அது ஜீவனை கொண்டு வருகிறது. அப்படியாக இன்னைக்கு நாம சத்தியத்தை கர்ப்பம் தரிச்சாலும் சரி தீமையை கர்ப்பம் தரிச்சாலும் சரி என்ன கர்ப்பம் தரிக்கிறோமோ அதான் நம்ம கர்ப்பத்தில் இருக்கும், அதான் நம்ம பேசுகிறோம், அதான் நம்ம செய்கிறோம். பூரணமாகும்போது கண்டிப்பாக அது வந்து மரணத்தை பிறப்பிக்கும். சத்தியத்தை கர்ப்பம் தரித்து நம்ம வச்சுருந்தோம்னா அது நம்மளுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கும். 18வது வசனம் யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, முதற் பலன் அப்படின்னா 144,000 வருஷத்தில் வர்றதுக்கு வேண்டி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சத்திய வசனத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படுறவங்க ஜெனிப்பிக்கப்படலாம், பாவத்தினாலே பிறக்கிறவர்கள் பாவத்தினாலே பிறக்கலாம். மோசேயோட புஸ்தகத்தில் பார்க்கும்போது நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், அது உன்னுடைய விருப்பம். அப்படியாக ஆண்டவர் ரெண்டு காரியத்தையும் நம்மளுக்கு முன்பாக வைக்கிறார். அதனால் எதை கர்ப்பம் தரிக்கணும்னு நினச்சோம்னா அதை கர்ப்பம் தரிக்கலாம். ஆனால் ஒன்றை கர்ப்பம் தண்ணிக்கும் போது இன்னொன்று சாகும். ஆவிக்குரிய மனசனை கர்ப்பம் தரிச்சாச்சுன்னா பாவம் மனசை சாவான், பாவம் மனசனை கர்ப்பம் தரிச்சாச்சுன்னா ஆவிக்குரிய மனசை சாவான். அப்படியாக பல்லவ ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நாம் திறக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷன் உயிரடைகிறான், ரெண்டாவது திறக்கும் போது ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். எபிரேயர் 12:15-17 எபிரேயர் 12:15-17 போதும். இங்க தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு, அப்படின்னா கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் பாவம் நிவர்த்தி ஆகிறது. ஆனா அந்த கிருபை வந்து நிவர்த்தியான பாவங்கள் திரும்பவும் ஒரு மனுஷனை பின்தொடர்கிறது. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் பாவம் நிவர்த்தி ஆகிறது, ஆனா திரும்பவும் ஒரு மனுஷன் பாவத்தை கர்ப்பம் தரித்து அதை வந்து அவன் வந்து கிருபையில கொண்டு வரும் பொழுது, அல்லது உலக ஒருவேளை போஜனத்துக்காக அப்படின்னா சாப்பாட்டுக்கு வேண்டி தன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்லது சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான்னா சாப்பாட்டுக்கு வேண்டி தம்முடைய ரட்சிப்பை நாம் அலட்சியமா என்றது. அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதமான நாட்களை நாம் வீணாக கழித்து விட்டால் சாப்பாடு தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம். சாப்பாட்டுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு உண்டான ரட்சிப்பு நம்மளை விட்டு போய்விடும். ஆனால் ஒரு நாள் பட்டினி வரும், பசி வரும், அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டிய நேரம் வரும். அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட என்ன பண்ணுவார், நீ எதுக்கு வேண்டி நீ ரட்சிப்பை விட்டையோ அதை நீ தேடிப்போன்னு சொல்லி விட்டுருவார். அப்போ கடைசி சமயத்தில் இந்த இயேசுவுடைய காரியத்தை பார்க்கும்போது எப்பவோ கஷ்டப்பட்டு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கண்ணீரையோடு தேடுறான், கவலையோடு தேடுறான். ஆனால் தகப்பன் என்ன சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வாதம் கொடுத்தது கொடுத்தது தான். அப்படியாக அநேகம் பேர் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அதை போஜனத்துக்காக, நிறைய பேர் போஜனத்துக்காக வீட்டை கொடுத்தவன் இருக்கிறான், போஜனம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தவங்களாம் இருக்கிறான். அப்படியாக போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக எல்லாவற்றையும் அலட்சியமாக எண்ணி நஷ்டப்படுத்துகிறவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் தேடி வருத்தப்பட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு தேடினாலும் கண்டிப்பாக அந்த இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகம் அல்லது ரட்சிப்பு கிடைக்காது. ஆனால் சாப்பாட்டுக்கு வேண்டினா சாப்பாடு வேணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் அவர்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எது சாப்பாடு கொடுக்குறாரு, துணி கொடுக்குறாரு, இருப்பிடம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறதுக்கு வீடு வேணும்னு கொஞ்சம் பேர் தேடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜனக மத்தியில் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்ல வீடு வேணும்னு நினைக்கிற ஒரு சமுதாயத்தினர் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தினர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவங்க எனக்கு நல்ல வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில கூட்டத்தார், எனக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெளியில் பார்த்தா எப்படி இருக்கணும், நான் டிப் டாப்பாக வெள்ளையும் சொல்லையுமா இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்டாப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை, வீடு வேணும்னு அவசியம் இல்லை, சாப்பாடு எனக்கு நல்லா கிடச்சா போதும். அது முக்கால்வாசி தமிழ்நாட்டு ஜனங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா சாப்பாடு முக்கியம் இல்லை, சொந்த வீடு வேணும், சாகிறதுக்குலாம் சொந்த வீடு கட்டி ஆகணும், ஒரே ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க. சொந்த வீடு கட்டி அதுக்கு கடன் அடைக்க முடியாமல் அந்த வீட்டிலையே தூக்கு போட்டு சாவாங்க. எனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, சொந்த வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணா நல்ல டிப்டாப்பாக ஒயிட் கலராக நான் இருக்கணும், என்னை பார்த்தா யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அப்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நாம் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத ஜனங்கள் தான் இந்த மூணையும் தேடி 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 போகிறாங்க. தேடி தேடி என்ன விரும்புகிற அளவுக்கு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அது அண்ணனே கிடைச்சாதான் உண்டு, இல்லாட்டினா இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களுக்கு அதான் வசனம் சொல்லுது, முதலாவது நாம் எதை தேடுறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும்னா மற்றதெல்லாம் இலவசம். ஆனால் இலவசமாக கொடுக்கறத முதலாவது தேடணும்னா அப்புறம் தேடி தேடி போவோம். கொஞ்ச நாள் ஆகும்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளால் தேட முடியாது. கவலையோடு கண்ணீரோடு தேடினாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளுக்கு நல்ல சமயத்தை கொடுத்துருக்கும் போது நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சாப்பாடு வஸ்திரமும் குடியிருக்கிற இடமும் ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமாக கொடுப்பார். ஒன்று கொரிந்தியர் 15:53-56
அறிவுள்ளதாகியும் சாவு தீர்வாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அறியாமையும் சாவு தீர்வாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக எழுப்பப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூழ் எங்கே, பாராளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூழ் பாவம், பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம்.
அப்போ அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அழிவுள்ளது இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே அழிவுள்ளது. அப்போ அழியாமை உள்ளது எது, யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். மரம் அழிஞ்சு போயிடும், செங்கல் அழிஞ்சு போயிடும், மனுஷன் அழிஞ்சு போயிடுவான், உலகத்தில் பார்க்கறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ அழியாமல் இருக்கிறது எது, அது ஆத்மா அழியாது. ஆனால் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை, நித்திய ஜீவ வார்த்தைகள் தான் அழிஞ்சு போகாது. அதனால தான் நித்திய ஜீவ வார்த்தைகள்னு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வார்த்தை, அது குறிப்பாக நித்திய ஜீவ வார்த்தை. நித்திய ஜீவ வார்த்தைக்கு காலங்கள் குறிப்பிடவில்லை, அது நித்திய நித்தியமாக இருக்கும். அப்போ அழிவுள்ள காரியத்தை நாம் பார்க்கும்போது அது மேலே நாம் என்ன பண்ணோம், நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அழிவுள்ள காரியங்களை மாற்றி எடுக்க வேண்டும். இப்போ நம்முடைய சரீரம் அழிஞ்சு போகுது, அதுக்கு நம்ம அழியாத சரீரத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னா இப்போவே நம்ம நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் இருதயத்தில் சிந்தித்து தியானித்து அதன்படி நீதியின் கிரியைகள் செய்யும்போது நம்மளுக்கு உயிர்த்தெழுதில்லை, நம்மளுக்கு இதே மாதிரி சரீரம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லது தேவனுடைய ரூபமும் சாயலுமான சரீரம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வீடு வேணும், அழியாத ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் இப்போவே நித்திய ஜீவ வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளுக்கு பரலோகத்தில் அழியாத வீடு ஒன்று நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக என்னென்ன காரியம் உலகத்தில் அழிஞ்சு போகிறதுன்னு இருக்குதோ அது எல்லாத்துலேயும் அழியாத காரியத்தை நாம் தேடி நாம் அவைகளை உட்கொள்ளும் போது நம்மளுக்கு இந்த உலகத்தில் மரணம் இல்லை. அப்படி மறித்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜீவித்திருப்போம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அழிவுள்ளதை நாம் பார்க்கும்போது அதுக்கு சரியான அழிவில்லாத காரியம் எது? வசனத்தில் நித்தியஜீவ வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன? அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுகப்பட்டது. அப்படி மரணத்தை நாம் இங்கேயே நம்ம மேற்கொண்டுடலாம். அப்போ பாவ மனுஷன் செத்தாச்சுனாவே போதும், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் உயிரடைகிறான். அப்போ ஆவிக்குரிய மனுஷன் உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய மனுஷன் உயிரடைஞ்சிட்டான், அவனை என்றைக்கும் சாகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தை சாகாமல் இருக்குன்னு என்ன பண்ணும்? ஆ அப்புறம் ஆ ஆ அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் பறந்துட்டான், அவனை சாகாமல் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆ டெய்லியும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வசனம் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? திரும்பி சேர்ந்து போயிடுவான். இப்போ எப்படி பிள்ளைகள் 5 வயசு ஆச்சுன்னா உடனே ஸ்கூலுக்கு அனுப்புறான், அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க, படம் சொல்லி கொடுக்குறாங்க. படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனாலும் அங்கேயும் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கொள்கிறான். அப்படியாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் என்றைக்கும் உயிரோடு இருக்கணும்னா அவனுக்கு தேவ வசனமாகிய சாப்பாடு அல்லது ஆவிக்குரிய அப்பத்தை தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு வழிவிலகி இது நல்லா இருக்குது, உலக பிரகாரமான காரியம் நல்லா இருக்குது, அல்லது அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த சாப்பாடு நல்லா இருக்குதுன்ட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போயிட்டானா பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் அது அவனுடைய ஆத்மாவை சாகடிச்சிடும். அப்படி ஆவிக்குரிய மனுஷன் என்றைக்கும் சாகாமல் இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருக்கணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை விடும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய மனுஷன் மரணத்தை சந்திக்கிறான். ஓசியா 13 அதிகாரம், ஓசியா 13 அதிகாரம் 12-16 வரை. மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். அப்போ எப்ராஹிம்னா, எப்ராஹிம்னா யார் பாப்பா? பைபிளை படித்தவங்க எவ்வளோ பேர் எப்ராஹிமுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க? என்ன எப்ராஹிமுடைய அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது? இல்லை, சரியான பதில் இல்லை. எப்ராஹிம் அப்படின்னா யார்? அதனுடைய பொருள் என்ன? எப்ராஹிம் ஒருத்தன் பேர் தான், ஆனால் ஒரு ஆள் இல்லை. இங்கே பல ஆட்களை குறிக்கிறது. சரி, எப்ராஹிமுக்கு அர்த்தம் வந்து கீழேயும் அந்த வசனத்துக்கு கீழே இருக்கிற வசனத்துலேயும் அதனுடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுன்னு கேட்டிங்கன்னா ஆ 15 வாசிப்போம். 15 ஆ வாசி ஆ இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாக இருக்கிறான். எப்ராஹிம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனம் பெருத்தவன். அப்போ ஒரு ஆள் இல்லை. இந்த எப்ராஹிம் என்ன தாக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று. கீழ்காற்றுனா கிழக்கு திசையிலிருந்து வருகிற காற்று. அது வனாந்தரத்திலிருந்து வரும், அது அவனுடைய ஊற்றுகளை பற்றி போக பண்ணும். அவன் என்னென்ன காரியத்தை நினச்சிருக்கானோ அத்தனையும் அது கொண்டு போயிடும். யார் எப்ராஹிம்? அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம், 16 வசனம். போதும். எப்ராஹிம்னா சமரியா ஜனங்கள். அப்படின்னா இஸ்ரவேலனுடைய 10 கோத்திரத்துக்கு பேர் எப்ராஹிம், இன்னொரு பேர் இஸ்ரவேல், இன்னொரு பேர் சமரியா. இயேசு கிறிஸ்து வந்தப்போ சமரியா, யூதயா, கலிலேயா மூணு பகுதிக்கு போய் ஊழியம் செஞ்சார். அந்த மூணு பகுதியில் இருக்கிற ஜனங்களும் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யூதயாவில் இருக்கிறவங்க யூதர்கள், சிறையிருப்புக்கு போகாதவர்கள். கலிலேயாவில் இருக்கிறவங்க யூதர்கள், சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க. சமரியாவில் இருக்கிறவங்க 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் யூத பாஷையை பேசுவாங்க, ஆனால் அவருடைய கலாச்சாரம் வேற. அப்படி வந்து இன்னைக்கு கிறிஸ்தவங்க உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. ஜனம் பெருத்த ஜனம், பைபிள் பாஷையை பேசுவாங்க, ஆனால் அவங்க கலாச்சாரம் ஜாதியில் இருக்கிறதும் பைபிள் இருக்கிறதும் கலந்து வச்சிருக்கிற கலாச்சாரம். அப்படின்னா எப்ராஹிம் சமரியா அப்படின்னா புறஜாதிகள், கிறிஸ்தவர்ல சொல்லுது. இங்க கிறிஸ்தவர் எங்க வந்து எங்க அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பாண்டவர் வச்சிருக்காருன்னா கீழ்காற்று, கிழக்கு திசை. அப்படின்னா உலகத்தினுடைய கிழக்கு பகுதிங்கிறது இந்தியா. அப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தப்போ யூதர்கள் தள்ளினப்போ ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு வந்தது. அப்படி யூதர்கள் தள்ளின அடுத்த நிமிஷம் அப்படின்னா அதே நூற்றாண்டு தோமா வந்து ரட்சிப்பை இங்கே இந்தியாவை கொண்டு வந்துட்டார். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் அவ்வளோ வேகமாக போகலை. அமெரிக்காவுக்கு லேட்டாக போச்சு, இங்கிலாந்துக்கு லேட்டாக போச்சு, மற்ற எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப லேட்டாக தான் போச்சு. ஆனால் இந்தியாவுக்கு தான் ரட்சிப்பு உடனே வந்துச்சு, அந்த முதல் நூற்றாண்டுலேயே வந்துச்சு. அப்படியாகிய புறஜாதிகளுக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு வந்தப்போ இந்தியாவில் அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை ஜாதிகளுடைய ஆச்சாரங்கள் வேத வசனம் கலந்தது. அப்படியாக கிழக்கத்திய ஞானம் கலந்த தேவனுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பினால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் காஞ்சி போக பண்ணுறார். கிறிஸ்தவ சமுதாயம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயே குழப்பங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அநேக சபைகள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அநேக ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக நாளுக்கு நாள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே உட்பிரிவுகளிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் உபதேசத்தில் குளறுபடிகளும் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நியாய தீர்க்கப்பட்டு அவருடைய எல்லா ஞானத்தையும் இல்லாமல் ஆக்குது. அப்படியாக அவர்கள் பட்டயத்தில் விழுவார்கள், அவருடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும், அவருடைய கர்ப்பவதிகள் கீறி போடப்படுவார்கள். அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்களுடைய ஆத்மா மொத்தமாக சிதறடிக்கப்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாளத்தினுடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. 14 வசனம், நான் அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி
விடுவிப்பேன்.
அப்படின்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்றாரு வல்லமைக்கு விலக்கி மீட்பேங்கிறாரு, மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேங்கிறாரு. திரும்ப என்ன சொல்றாரு, மரணமே வாதை எங்கு, பாதாளமே சங்காரம் எங்கு. என்ன அர்த்தம், இது புரியாத மாதிரி இந்த வசனம் எழுதியிருக்குத. மீட்பேன் சொல்றாரு, ஆனாலும் மரணத்துக்கிட்ட என்ன சொல்றாரு, மரணமே உன் வாதை எங்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன அர்த்தமா இருக்கும், அப்புறம் மனமானது என் கண்களுக்கு மறைவானதா இருக்குங்கிறாரு. என்ன அர்த்தமா இருக்கும், இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்ட வச்சிருக்கீங்களா, வாசிங்க பார்ப்போம். இல்லை இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா தெளிவா போட்டிருக்கு.
அப்படின்னா
பாதாளமே நான் தான் உனக்கு வாத, பாதாளமே நான் தான் உனக்கு வாத, மரணமே நான் தான் உனக்கு நியாயத்து. பாண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த யதார்த்தமான பாதாள நம்முடைய இருதயத்தினுடைய வல்லமையிலேருந்து நம்மளை மீட்டெடுத்துடுறாரு. ஆனால் தேவனுடைய நியாயத்திற்கு என்னாதுன்னு கேட்டிங்கன்னா மிக வேகமாக கடந்து வருகிறது. நான் தான் உனக்கு வாத, நான் தான் உனக்கு சங்காரம், மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். அப்படின்னா மன்னிப்புங்கிறது யாருக்குமே கிடையாது. தேவனுடைய வசனத்தின்படி இருக்கிற நியாய தீர்ப்பு அநேக கிறிஸ்தவங்கள் மேலே இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அந்த உடன்படிக்கையை மீறினதுனால அந்த ரெண்டு பரலோக ராஜ்யத்தினுடைய ரெண்டு திறவுகோலை உபயோகித்து உள்ளே போயிட்டு திரும்பவும் வெளியே வந்ததுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு வேகமாக கடந்து வருகிறது. அப்படியாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. அநேக ஊழியத்தின் மத்தியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏசையா 24, ஏசையா 28, ஏசையா 28 14 19 வரை. போதும். இங்கே வந்து விசேஷமாக ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறாரு, எருசலேமில் உள்ள அந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்களும் பரலோகத்துக்குள்ளே போகிறதில்லை, போடுறவங்களையும் விடுறதில்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜனங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்போது இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியாச்சுன்னா பாதாளத்தோட ஒப்பந்தமும் மரணத்தோடு உடன்படிக்கையும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களுக்கும் அது ஏதோ ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்துட்டு இதுதான் அது அதுதான் இதுன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள பிரமாணத்தின்படி, தேவனுடைய பிரமாணத்தின்படி நீதி செஞ்ச ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினவங்களுக்கு சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சியோனில் இருக்கிற மூளைக்கல்லிலிருந்து அந்த அளவு எடுக்கப்படுகிறது. அந்த அளவில் எடுத்து பிரமாணத்தின்படி நூல் பிடிச்சி பார்த்தாச்சுன்னா பிரமாணத்தின்படி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், பிரமாணத்தின்படி இல்லைன்னா சாபம். அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நேரடியாக அனுப்புகிறாரு. அப்படியாக அது ஜலப்பிரலாதம் போல கடந்து வந்துட்டுருக்குது. தேவனுடைய பிரமாணத்தை மீறுறவங்களுக்கு முதல்ல வர்ற நியாயத்தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பொய், ரெண்டாவது மாயை. தேவனுடைய பிரமாணத்தை மீறுறவங்களுக்கு முதல்ல வர்ற நியாய தீர்ப்பு பொய் அவங்களுடைய வாயில் வரும். கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே மாயையாக இருக்கும். நான் அழிஞ்சு போகிற வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க, நித்தியமான வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறவங்களுக்கு பொய்க்கு பதிலாக உண்மையை பேசுவாங்க அல்லது சத்தியத்தை பேசுவாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க மாயைக்கு பதிலாக நித்திய ஜீவ வார்த்தையில் இருப்பாங்க. அப்படி தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து அதை விட்டு விலகுகிறவர்கள் பொய்யையும் மாயையும் பின்பற்றுவார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் சத்தியத்தையும் நித்திய ஜீவ வார்த்தையும் பின்பற்றுவார்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ஆசீர்வாதம் மிக வேகமாக கடந்து வருகிறது. அந்த மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி, அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டப்போ செய்த உடன்படிக்கை விருதாவாகி, நாம் பாதாளத்தோடு செய்த உடன்படிக்கை ஒன்றுமில்லாமல் போய் திரும்பவும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை திரும்பி பாதாளத்தினுடைய வல்லமைகள், அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற அசுத்த ஆவியினுடைய கிரியிலும் மற்றும் தீமையான எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். வசனம் சொல்லுது, அதன் கீழே மிதிக்கப்படுவீர்கள், அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போகும், நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அப்படின்னா ஒவ்வொரு நாளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சாபம் இருந்ததுன்னா தேவனுடைய சாபமும் ஒவ்வொரு நாளை கொஞ்சம் கொஞ்சமாக புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசித்தா சந்தோஷமாக இருக்கும், கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். அப்படி தேவனுடைய வார்த்தையை வாசித்து கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பின்வாங்கி போனவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கறது கஷ்டமாக இருக்கும், சஞ்சலமாக இருக்கும். என்னடா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஒரே காரியத்தை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி அனைவர் நினைக்க வேண்டியது வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதுதான். தேவனுடைய பிரமாணம் ஆசீர்வாதம் சாபம், பிரமாணத்தை கை கொண்டா ஆசீர்வாதம், பிரமாணத்தை மீறினா சாபம். அப்போ அதுக்கு பிரமாணத்துக்கு வராமையே இருந்திருக்கலாம், புறஜாதிகளை போல நம்ம இருந்திருக்கலாம், என்றைக்கு வேணாலும் ரட்சிக்கப்பட்டுக்கலாம். ரட்சிப்பு இலவசம் சொல்லிட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு அது வேண்டான்னு தூக்கி வீசிட்டு திரும்பவும் அந்த ரட்சிப்பை தேடும்போது அது நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறது. ஏன்னா புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தான் ரட்சிப்பு இலவசம் மிக எளிது. ஆனால் ரட்சிப்பை பெற்று அதை அனுபவித்துக்கிட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தூக்கி வீசிட்டு திருப்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அது தேடணும்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக அது நம்ம கைக்கு தூரமாக இருக்கும். ஏன்னா ஏசன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு தன்னுடைய கடைசி நாட்களில் கவலையோடு தேடுறான், கண்ணீரோடு தேடுறான், அலைஞ்சு நடக்கிறான். ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டேன்றாரு. அப்படியாக சியோனில் இருக்கிற மூளைக்கல்லின்படி நம்மளுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் நம்மளுக்காக காத்திருக்கிறது. உபாகமம் 32:18, உபாகமம் 32:18 முதல் 24 வரை. போதும். முதல்ல இந்த வசனத்துல நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்து நம்மளுக்கு தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ரட்சிப்பை கொடுத்த அந்த கண்மலையை நீ மறந்தாய். நிறைய வசனத்தினால ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு போகலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். மறுபடி ரட்சிக்கப்பட்டது ஆவியில் மறுபடி பறந்தத நீ மறந்த தேவனை நீ மறந்தாய். 19 வசனம்,
கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடுவாகி அவர்களை புறக்கணித்து.
போதும். தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி குமாரரும் குமார்த்தியாகும்படி கொடுத்த அதிகாரத்தை நஷ்டப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கோபப்படுத்தி மனமடிவாக்கி தேவனை விட்டு விலகி போன ஜனங்களுக்கு. 20 வசனம்,
என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடு
உள்ள சந்ததி. ஒரு தடவை தேவனுடைய ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று அலட்சியப்படுத்தினவர்கள் அலட்சியப்படுத்தினவர்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்படும். அவருடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. நல்லா மாறி கொஞ்ச நாள் நடப்பான், தெரியாதப்போ கெட்ட மாறி இருப்பான். எல்லாரும் பார்க்கும்போது நல்லவன், யாரும் பார்க்கலனா இப்படி கிறிஸ்தவங்களை பார்த்தா வசனம் பேசுறது, புரஜாதியை பார்த்தா அவங்களோட கை போட்டு போகிறது. இப்படி இருந்து ரெண்டகம் பண்ணுற ஜனங்கள், மாறுபாடு உள்ளவங்க, இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி முடிவு வருங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். அதுக்கடுத்த வசனம்,
தெய்வம் அல்லாதவர்களே எனக்கு எரிச்சலை ஊக்கி தங்கள் மாயைகளே என்னை கோபப்படுத்தினார்கள், ஆகையால் மதிக்கப்படாத ஜாதியினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன்.
ஆ போதும், தெய்வம் அல்லாத பைகளினால் எனக்கு எரிச்சலை உண்டாக்கி அப்படின்னா, இவங்களா நிறைய வசனங்களை போட்டு நிறைய கதையை உருவாக்கிட்டு அதை வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக வர்றது, நாங்கள் எப்படி நீதி செய்வோம், ஏன்னா இந்த வசனம் அப்படி இருக்குது, அந்த வசனம் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களாம் புதுசாக ஒரு பிரமாணத்தை எழுதுறது. ஆண்டவர் சொன்ன வழியெல்லாம் விட்டு போட்டு இவங்களாம் ஒரு கதை கட்டுறது. கதை கட்டி என்ன பண்ணுறது, மாயில கோபப்படுத்துகிறாங்க. மாயினா அழிஞ்சு போகிற காரியத்தை வச்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உருவாக்கி ஆண்டவர் கோபப்படுத்துகிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி. மதிக்கப்படாத ஜனங்கள்னா யாரு சொல்லுங்க பாப்போம், மதிக்கப்படாத ஜனங்கள். அவங்கள வச்சு நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். யார் மதிகட்ட ஜாதி? யாரும் நாம மதிக்கட்டவங்க, நாம யார் கிறிஸ்தவங்க யாரை சொல்லிட்டு இருக்காங்க? இந்துக்கள் மதி இல்லாதவன். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்து விக்கிரகங்களை வணங்குறவன் தான் பாடம் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்தத அலட்சியப்படுத்தினதுனால உனக்கு நல்ல ஒரு வாத்தியாரம் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு அநேக இந்துக்கள் தான் கிறிஸ்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தையை மறந்து, தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி இந்துக்கள்கிட்ட பாடம் படித்தவங்க அநேகம் பேர் இருக்காங்க. ஆனால் இப்போவாது மறந்துருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ஆண்டவர் விட்டாச்சு, இதெல்லாம் எங்களுடைய பிரமாணத்தில் இருக்கிறது, அது எப்படியும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேவனுடைய வார்த்தையை மறந்ததுனால நம்மளை யார் சீன் போன்னு சொல்லி ஒதுக்குனமோ அவனெல்லாம் நம்மளுக்கு பாடம் சொல்லி தர்றான். இந்து விக்கிரகங்களை வணங்குறவன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் 22,
கோபத்தினால் அக்னி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அது பழனியும் அழித்து பருவதங்களின் அஸ்திவாரங்களை வேகப்படும்.
போதும், இப்ப இதுக்கெல்லாம் நான் வசனம் சொன்னேன். இந்த இதுக்கு யார் வசனம் அர்த்தம் சொல்றது? 22 வசனத்துக்கு யார் அர்த்தம் சொல்றது? என் கோபத்தினால் அக்னி பற்றி கொண்டது. நானே சொல்லிடுறேன், தேவனுடைய கோபத்தினால் அக்னி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். தாழ்ந்த நரகம்னா எது? அகிலாண்டத்தினுடைய எல்லா பகுதியும் ஆண்டவர் நம்ம சரீரத்தில் வச்சிருக்கார். மோட்சனா தலை, தலையிலிருந்து நம்முடைய சரீர அமைப்பில் அகிலாண்டத்தினுடைய எல்லா பகுதியும் இருக்குது. பாதாளன்னா வயிறு, கண்ணு நம்பினாலும் வயிறு நம்பாது. நரகம்னா இருதயம். தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்குள்ள ஆனந்த கம்பீர சத்தம் விட்டதோ அதே மாதிரி தேவனுடைய ரட்சிப்பை இழந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மளுக்குள்ள வரும் பொழுது நம்முடைய இருதயம் அப்படி வியாகுலப்பட்டு துக்கிக்கும். அது வந்து அவ்வளவு மனவேதனையை அது அனுபவிக்கும். அந்த ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுடைய இருதயத்தில் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவங்கவுங்களுக்கு தான் உணர முடியும். அடுத்தவங்களுக்கு பங்கு போட முடியாது. சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு, சந்தோஷம் வந்தால் மனுஷன் என்ன பண்ணுவான், உண்மையான சந்தோஷம் வந்தால் என்ன
பண்ணுவான்,
இல்லை அது உண்மையான சந்தோஷம் இல்லை, அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உண்மையான மனுஷன் நிறைய சந்தோஷமாக இருக்கான், அது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும் தான் டான்ஸ் போடுவான், மூணு மணி நேரம் தான் அவ்வளோதான், அப்புறம் அந்த டான்ஸ் இல்லாமல் போயிடும். உண்மையான சந்தோஷம் இருக்கிறவன் எப்படி இருப்பான், உண்மையான சந்தோஷம் இருக்கிறவன் எப்படி
இருப்பான்,
ஆஹா முகத்தில் தெரியாது, முகத்தில் தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அவனை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் அமைதியா இருப்பான், அலட்டிக்காம இருப்பான். குழந்தைகளை பார்த்து கற்றுக்கலாம், குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணா, அது பாட்டு பிரச்சனை இல்லாம இருக்கும். குழந்தை எங்கேயாவது அப்படி இப்படி அசைஞ்சு இந்த மாதிரி பண்ணுதுன்னா, கையை அசைச்சாவே அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப துக்கமாயிட்டாங்கன்னு என்ன
பண்ணுவாங்கன்னா,
இல்லை அவங்களும் அமைதியாகிடும். ஏன்னா என் துக்கம் யாருக்கிட்ட சொன்னால் தீரும், அப்படி அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க அவங்க தான், துக்கத்தை அனுபவிக்கிறவங்க அவங்க தான். நீதிமொழியில் வசனம் சொல்லுது, அந்த இருதயத்தின் அண்ணியன் உடந்தி ஆகா, அது சந்தோஷமானாலும் சரி துக்கமானாலும் சரி அடுத்தவங்ககிட்ட பங்கு போட முடியாது. அதனால தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் அதை அனுபவிக்க முடியாத கொடுத்தது. அதில் வேணால் நம்ம தான தர்மங்களை செய்யலாம், நற்கிரிகளை செய்யலாம், நல்லதை பேசலாம், நீயும் ஏற்றுக்கொண்டப்பா சர்க்கரையுடைய ருசி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அவனும் சர்க்கரையை சாப்பிட்டாதான் அந்த சர்க்கரை இனிக்குங்கிறது தெரியும். இன்னைக்கு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, சர்க்கரை இனிக்கும் இனிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் சாப்பிட்ருக்காரு, ஆனால் மற்றவங்களை சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படியாக இருதயத்தில் அக்னி எரியும், அது பூமியும் அது பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேலை பண்ணும். அப்படின்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னென்ன நற்கிரியை செஞ்சுருக்கானோ அத்தனையும் தேவனுடைய நியாயத்திற்கு சாப்பிடும். சாப்பிட்டது மட்டும் அல்லாமல் பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். என்னவா இருக்கும், எப்படி பர்வதத்தினுடைய அஸ்திபாரம், வசனம் சொல்லுது, இந்த சொன்ன வசனங்களை கேட்டு இவளின்படி அஸ்திபாரம் போடுகிறவன் கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்ட நல்ல மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறாரு. இல்லாட்டினா மணல் மேல் அஸ்திபாரத்தை போட்ட மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ கண்மலையில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறான், ஒருத்தன் மணலில் போட்டிருக்கிறான். மணலில் அஸ்திபாரம் போட்டவனை பார்த்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா காற்று பெருமழை வெள்ளம் வரும்போது அந்த மணல் மேல் போட்ட அஸ்திபாரம் எடுத்து போயிருக்கு. ஆனால் இங்கே பர்வதங்கள் மேலே போட்டிருக்கிற அஸ்திபாரம், கிறிஸ்தவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறான். ஆனால் இந்த கண்மலையின் மேல் இருக்கிற போட்ட அஸ்திபாரத்தையும் எது வேக பண்ணுது, அக்னி வேக பண்ணுது. அதனால் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, நான் கிறிஸ்தவன் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், கிறிஸ்தனுடைய வார்த்தையின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டிட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்ததுன்னா கண்மலையின் மேல் போட்ட அஸ்திபாரத்தையும் அது வேக வச்சிடும். சரி, கண்மலையின் மேல் போட்ட அஸ்திபாரம் இது, கண்மலை கிறிஸ்து, நம்ம போட்ட அஸ்திபாரம் இது இல்லை, அஸ்திபாரம், அஸ்திபாரம்னா மூல உபதேசம், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் தான் அஸ்திபாரம். அப்படின்னா அடிப்படை உபதேசம். அடிப்படை உபதேசம் பழைய ஏற்பாட்டுக்கு ஒன்று இருக்குது, புதிய ஏற்பாட்டுக்கு ஒன்று இருக்குது. பேசிக் பிரின்சிபிள்ஸ், அடிப்படையான உபதேசம். ஒரு மனுஷன் இந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக மாறினா இன்றைக்கி சபையின் உபதேசம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் உபதேசம் வேறு, சபையின் உபதேசம் வேறு. அப்படி சபையின் உபதேசத்தின்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்ததுன்னா அது மணலில் போட்ட அஸ்திபாரம் அது இடிஞ்சு போயிடும். ஆனால் கிறிஸ்துவின் மேல் போட்ட அஸ்திபாரத்தில் உண்மையாக நிலைநிற்காமல் இருந்தாங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவங்க கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தாலும் அந்த அஸ்திபாரத்தை அக்னி வேத பண்ணும். அப்படின்னா இவங்களுக்கு வந்து மூலோபதாசமே இருக்காது இவங்க வாழ்க்கையில். பேசிக் பிரின்சிபிளே இல்லாத மனுஷர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க. அப்படின்னா அடிப்படை சத்தியம் கூட தெரியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து அந்த அளவுக்கு அவங்கள வந்து மோசப்படுத்தும். இனி வந்து இந்த சாபம் வந்து என்னங்கிறது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கு இந்த அதிகாரத்தில். ஆனால் ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். இந்த வாய்ப்பு என்னைக்கு வந்து அவங்க இதெல்லாம் நான் வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு ரட்சிப்பை விட்டு இப்படி தேவனை விட்டு விலகி வந்ததுனால தான் இந்த தண்டனையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி என்னைக்கு அறிக்கையிடுறாங்களோ அது வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். 23 வசனம் வாசிப்போம்.
தீங்குகளை அவர்கள் மேல் குறிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன்.
ஆ போதும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் போது ஆசீர்வாதத்தை நம்ம மேலே குவிச்சார். அதே மாதிரி தேவனை விட்டு விலகி போகும்போது தீங்குகளையும் ஆண்டவர் குவிக்கிறார். என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அம்பு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்க. இது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியலையே, இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியலையே, ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசாக வருத. அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் எந்த அம்பும் வராமல் ஆண்டவர் பாதுகாப்பார். இல்லைன்னா ஆண்டவரே அம்பு எறிகிறார். முதல்ல சத்ரு தான் அம்பு எடுத்துட்டு இருந்தான், இப்போ ஆண்டவரே அம்பு எடுத்துட்டார். அதுக்கடுத்த வசனம்,
அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் வாழ்ந்து போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் வெளத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன்.
ஆ போதும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய பசுவினால் வாடி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் மனசுக்கு பிரியம் இல்லை. என்ன சொன்னாலும் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதையும் எடுத்துக்கிறதுக்கு மனசு இருக்காது. இருதயம் பசியாக இருக்கும், ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது ஏற்றுக்கொள்றதுக்கு மன பக்குவம் இல்லாமல் இருக்கும். பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் அப்படின்னா இருதயத்தில் ரொம்ப புழுக்கமாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ரொம்ப எரிச்சலாக இருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது யார்கிட்டையும் காட்டவும் முடியாது. கொடிய வாதை, வாதைனா என்னது எது பண்ணாலும் தப்பு தப்பாக வருது. துஷ்ட மிருகங்களின் பற்களையும், துஷ்ட மிருகங்கள் பல்லுனா நல்ல மனுஷ மாதிரி இருப்பான், ஆனால் நாய் மாதிரி சிங்கம் மாதிரி பேசுவான், கடினமான கோபப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவான். அப்புறம் தரையும் ஊரும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள்ளே அனுப்புவேன். அப்படின்னா நல்ல மாதிரி இருப்பான், இங்கே அங்கே கோல் சொல்லி யாருக்காவது சண்டை மூட்டி விட்டுருவான். இப்போ இவனும் சேர்த்து போவான், அவனும் சேர்த்து போவான். அப்படி யாருக்கு தெரியாமல் ரகசியமான வேலையிலேயே செஞ்சு செஞ்சு எல்லாத்துக்கும் மனசமாதானம் இல்லாத ஆக்குவான். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது கொடிய மிருகங்களைப் போல நல்லவனாக இருந்தானே இப்போ திடீர் நாயாக மாறிட்டானே, கழுதியாக மாறிட்டானே, சிங்கமாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். அப்படி நாம் தேவனுடைய ரட்சிப்பில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல்லவராஜ்யத்தினுடைய திறவுகோலை திறக்கிறதற்கும் பூட்டுவதற்குண்டான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் பல்லவராஜ்யத்தை நாம் திறந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். அது வேண்டாம் நம்ம பூட்டிட்டு வெளியில் வந்துட்டோம்னா தேவனுடைய சாபத்தை தான் அனுபவிக்கலாம். அதனால் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்கிறது, பாதாளத்தினுடைய வல்லமையும் காத்திருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது பாதாளத்தின் வல்லமைகளை நாமளே தான் போட்டுறோம், மரணத்தினுடைய வல்லமைகளை நாமளே தான் போட்டுறோம். அப்போ பாதாளத்தினுடைய வல்லமை வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது யார்? நம்மகிட்ட தான் இருக்குது. மரணத்தினுடைய வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது யார்? நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பூட்டிட்டோம், உடனே பாதாளம் தரத்துறோம். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம், உடனே நம்மளை மரணம் ஆட்கொள்ளும். அதனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துடைய வசனத்தை பெற்றவர்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிப்பை பெற்றவர்கள், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்களை விட்டு வெளியே வருகிறவர்களுக்கு பாதாளத்தினுடைய வல்லமைகள் காத்திருக்கிறது. மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவாக இருப்போம். மன்னிப்புங்கிறது ஒத்தனை கிடையாது. எப்போ ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது கிருபையினால் மன்னிப்பு கொடுத்தார். தலைமுறைகள் மேல் வருகிற சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதே மாதிரி நம்ம தலைமுறைகள் மேலுக்கு வர இந்த சாபத்தையும் ஆண்டவர் விடுதலை, அப்போ தான் மன்னிப்பு கொடுத்தார். மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பு இலவசமாகி கொடுத்தார். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான். மன்னிப்புன்னு தினந்தோறும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் தேவனுடைய மன்னிப்பு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு டைம் தான் கிடைக்கும். அது முதல் முதல் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது. அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்சாலும் சரி, நீதி செஞ்சாலும் சரி, ரெண்டு கொண்டாலும் நியாய தீர்ப்பு தான் வரும். அதனால் தேவனோட உடன்படிக்கை செய்தவர்களுக்கு மறுபடியும் மனம் திரும்பி ரசிக்கப்படலாங்கிற நினைப்பு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்குவார். நியாய தீர்ப்பினால தான் ஆண்டவர் விடுதலையாக்குவார். அதனால் நாம் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருக்கிறோமா, அல்லது பாதாளத்தினுடைய வல்லமைகள் நம்மளை மேற்கொள்கிறதா, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை ஆட்கொள்ளுகிறதா என்கிறதை பார்த்து நாம் சிந்தித்து தியானித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.